உழவர் சக்தி நேயர்களுக்கு வணக்கம். கால்நடைகள் பெரும்பாலும் அதிகமாக பாதித்து வரும் நிலையில் விவசாயிகள் அதிகமாக கால்நடைகளை பங்கு கொண்டுள்ளனர். இந்த தருணத்தில் கால்நடைகளுக்கு அதிகமாக பாதிக்கப்படும் நோய்களில் சப்பை நோய் ஒன்று உள்ளது. இது சம்பந்தமாக நம்ம கால்நடை உதவி மருத்துவர் திரு மனோன்மணி அவர்கள் உரத்தி என்ற இடத்திலிருந்து நம்முடைய உள்ளார். வணக்கம் மேடம்.
வணக்கம் சார்.
இப்போ கால்நடைகளுக்கு வந்து அதிகமான வந்து நோய்கள் வந்து தாக்குகின்றன. எந்தெந்த பருவத்தில் எந்தெந்த நோய்கள் வருதுன்றது விவசாயிகளுக்கு இன்றைக்கு அதிகமாக தெரிவதில்லை. இப்போ வந்து சப்பை நோய் வந்து எந்த பருவத்தில் வருது, அதை பற்றி எப்படி வந்து அதை தீர்க்க முடியும், குணப்படுத்த முடியும், அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் மேடம்.
சப்பை நோய் பொறுத்த வரைக்கும் எண்டமிக் ஏரியான்னு சொல்லுவாங்க. ஏற்கனவே சப்பை நோய் வந்திருக்கக்கூடிய ஏரியாவில் மட்டும்தான் அது ஸ்ப்ரெட் ஆகும். அந்த இடத்துலேருந்து ஒரு மாடு நோய் இருக்கும்போது வெளியூருக்கு போகுது அப்படின்னா மற்ற ஊருக்கு ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு வாய்ப்பு ஜாஸ்தியாக இருக்கும். இந்த நோய் எப்படி பரவுதுன்னா மண்ணில் தான் நோய் இருக்கும், மண்ணில் தான் அதனுடைய கிருமிகள் இருக்கும். மழை டைமில் இந்த புல் அதிகமாக வளரும்போது மாடுகள் அதிகமாக அந்த மழை வறட்சி தாண்டின பிறகு மழை வந்த பிறகு புல் வளர்ந்த உடனே ஒரு ஆசையில் மண்ணூர் அடி மண் வரைக்கும் மேய ஆரம்பிக்கும். அப்போ என்ன ஆகும்னா அடியில் தங்கி இருக்கிற அந்த கிருமி வந்து டார்மெண்ட்டாக இருக்கும், அதாவது செயலிழந்து இருக்கும் வறட்சி டைமில். மழை வந்த உடனே அதுக்கான அட்மாஸ்பரிக் டெம்பரேச்சர் வரும், அதாவது சூரியன் நிலை சொல்லுவாங்களே தமிழில், அந்த டெம்பரேச்சர் வரும்போது அந்த கிருமி வந்து மறுபடியும் உயிர்த்தெழுந்து மேலே புல்லு மேலே வந்து நிற்கும். மாடு அதை சாப்பிடும்போது வயிற்றில் போயிட்டு அப்படி ஒரு வகையான இன்ஃபெக்ஷன் இருக்கும். இல்லைனா மாட்டு உடம்புலேயே டார்மெண்ட்டாக சில கிருமிகள் இருக்கும். அந்த கிருமி என்ன ஆகும்னா ஃபுல் ஃபீடு மாட்டுக்கு தேவையான அளவை தாண்டி அதிகமான ஃபீட் சாப்பிடும்போது ஒரு டெம்பரேச்சர் வந்து மாட்டு உடம்புலேயே உண்டாகும். அப்போது மறுபடியும் டார்மெண்ட்டாக இருக்க அந்த கிருமி மறுபடியும் ஆக்டிவ் ஆகும். ஒன்று வயிற்றுக்குள்ளேருந்து ஆக்டிவ் ஆகலாம், இல்லை மண்ணிலேருந்து ஆக்டிவ் ஆகி உள்ளே போகலாம். இப்படி தான் இன்ஃபெக்ஷன் பரவும் சப்பை நோய் பொறுத்த வரைக்கும். இது வந்து தடுப்பூசி எப்போ போடணும் அப்படின்னா, அதாவது இந்த எண்டமிக் ஏரியான்னு சொன்ன இல்லைங்களா, அந்த ஏரியாவில் ஏற்கனவே நோய் பதிவு பண்ணியிருந்தாங்க அப்படின்னா ஒரு 1 மந்த்துக்கு முன்னாடியே வேக்சின் வந்து அதை சுற்றி அந்த ஏரியாவை சுற்றி 8 கிலோமீட்டருக்கு வந்து வேக்சின் பண்ணிவிடுவாங்க. இல்லை புதுசாக அந்த நோய் வருது உங்களுக்கு தெரியல அப்படின்னா சப்பை நோய் பொறுத்த வரைக்கும் அதிகமான மசில் இருக்கக்கூடிய மாடு, அதாவது சதை அதிகமாக இருக்கக்கூடிய மாட்டுங்களுக்கு சீக்கிரத்தில் வரும். முன்னங்கால் இல்லைன்னா பின்னங்கால் தொடை பகுதி இல்லை ஷோல்டர் ரீஜனில் வந்து வீக்கம் இருக்கும். ஒரு மாதிரி அந்த தட்டி பார்த்தோம்னா அந்த இடம் சூடாக இருக்கும், ஒரு மாதிரி குழ குழ குழன்னு இருக்கும் அந்த சதை. அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து டாக்டரை போய் அணுகணும். அவங்க வந்து செக் பண்ணி டெம்பரேச்சர்லாம் பார்த்து இன்ஃபெக்ஷன் இருக்கா அப்படின்னு பிளட் சாம்பிள்லாம் அனுப்பி டெஸ்ட் பண்ணி உறுதி பண்ணிவிட்டு அந்த நோயை பதிவு பண்ணுவாங்க. பதிவு பண்ணி அங்கே இருக்கிற எல்லா அனிமலுக்கும் வேக்சின் பண்ணிவிட்டு நோய் பாதிக்கப்பட்ட அனிமலுக்கு வந்து வைத்தியத்தை பண்ண ஆரம்பிப்பாங்க. இதுதான் வந்து சப்பை நோய் பொறுத்த வரைக்கும் இருக்கிறது. மழை டைமில் ஸ்டார்ட் ஆகும்.
இதுக்கு இயற்கையான மருந்துகள் ஏதாவது இருக்குங்களா?
இயற்கையான மருந்து, ஏன்னா இது வைரல் டிசீஸ், இயற்கையான மருந்து கிடையாது. நம்ம வந்து மெடிசன்ஸ் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம், அதனால் இயற்கை வைத்தியங்கிறது இந்த நோய்க்கு வராது. வேக்சின் தடுப்பூசி தான் போடணும்.
ஓகேங்க மேடம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இடங்களில் வந்து கன்று வீச்சு, அதாவது கன்று வீச்சு நோய் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டுருக்கு. அந்த கன்று வீச்சு நோய் எந்த பருவத்தில், அதை எந்த டைமில் வரும், அதை குணப்படுத்துவதற்கு விவசாயிகள் என்ன செய்யணும், அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள்.
ஓகே. கன்று வீச்சு நோய் அப்படிங்கிறது ப்ரூசல்லோசிஸ் அப்படின்னு சொல்லி ஸ்பெசிஃபிக்காக ஒன்று இருக்குது. அது இல்லாமல் வேறு என்னென்ன நோயிலெலாம் வந்து இந்த கன்று அபார்ஷன்ஸ் வரும் அப்படின்னா லெப்டோவில் வரும், லெப்டோஸ்பைரோசிஸ்ன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி நோயில் வரும். இல்லை இன்ஃபெக்ஷியஸ் கேட்டல் ஹெப்படைட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி நிறைய ஒரு 4-5 வகையான நோய்களை வந்து இந்த கன்று வீச்சு வரும். மெயினாக வர்றது ப்ரூசல்லோசிஸ் அப்படின்ற ஒரு வைரல் டிசீஸில் தான் வர்றது. இதுக்கு வந்து வாழ்நாளுக்கு ஒரு தடுப்பூசி போட்டாலே போதும். இதுவுமே ப்ரிடாமினண்ட்டாக இருக்குது அப்படின்னா தான் பண்ணணும். இப்போ ஒரு ஏரியாவில் கன்று வீச்சு அடிக்கடி நடக்குதுன்னா அப்போது ஒரு பிளட் டெஸ்ட் எடுத்து அந்த ஏரியாவில் மட்டும் போட்டாலே போதும். இது வந்து மனுஷங்களுக்கும் பரவக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அந்த இது வந்து என்னென்னா ஃபீமேலேருந்து பரவாது, மேலேருந்து மட்டும்தான், ஆண் அனிமல்லேருந்து மட்டும்தான் பரவும். அந்த மாதிரி அனிமல் இருக்குது அப்படின்னா அந்த அனிமல் கூட இன சேர்க்கை இல்லாமல் பார்த்துக்கணும். அது பிளட் டெஸ்ட் அந்த ஏரியாவில் நீங்கள் பார்ப்பீங்க. ஒரு ப்ரிடாமினண்ட்டாக ஒரு காலைக்கிட்டேயே கொண்டு போகிற ஃபீமேல்ஸ் மட்டும் அபார்ஷன் ஆகிட்டே இருக்குன்னா அந்த காலைக்கிட்ட கொண்டு போகாமல் பார்த்துக்கணும். முடிஞ்ச அளவுக்கு சென ஊசியை போடுறதுக்கு ட்ரை பண்ணணும். சென ஊசி போடும்போது இந்த பிரச்சனை வராது. அதுவே ஏற்கனவே இருக்கிற அனிமல் அப்படின்னா அது கேரியராகவே இருந்துகிட்டே இருக்குமே தவிர ஸ்ப்ரெட் ஆகாது. அதாவது ஃபீமேல் பெண் பசுக்கிட்டேருந்து பெண் அனிமல் கிட்டேருந்து ஸ்ப்ரெட் ஆகாது, ஆண்கிட்டேருந்து தான் ஸ்ப்ரெட் ஆகும். இதுக்கு வந்து தடுப்பூசி ஒரு வாட்டி போட்டாலே போதும். இதை வந்து நம்ம லேப் டெக்னிக்ஸ் மூலமாக கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் தான் வைரஸ் வேக்சின் பண்ண முடியும்.
ஓகே மேடம். இப்போ கன்று வீச்சு நோயை பற்றி மிக அருமையாக சொன்னீங்க. இப்போ தடுப்பூசி வந்து மாடுகளில் வந்து இல்லை, மாடுகள் தான் தடுப்பூசி தான் போடணும் அப்படின்னு சொல்கிறீங்க, இது வராதுன்னு சொல்கிறீங்க. ஓகே மேடம். இப்போ வந்து கிராமத்தில் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு வந்து விவசாயிகள் வந்து விழிப்புணர்வு இல்லாமல் நிறைய மாடுகளுக்கு தான் இதை எடுத்து போய் கொண்டு போய் சேர்க்குறாங்க. சரி, இதுக்கு என்ன அதாவது பார்த்தீங்கன்னா உணவு முறையில் ஏதாச்சும் வந்து கொடுத்தா இந்த கண்டுபிடிச்ச நோய் வந்து குணமாகுமா?
பேசிக்காக நீங்கள் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு இன்ஃபெக்ஷனுமே உணவு முறையில் நம்ம தடுக்க
முடியாது.
ஒன்று, அனிமலோட இம்யூனிட்டி இருக்கணும். இம்யூனிட்டி லெவலில் அது ஸ்ட்ராங்காக இருக்குன்னா வைரஸ் உள்ளே வராமல் பார்த்துக்கும், வந்தாலும் வெளியே துரத்திடும். ஆனால் இந்த புரூசலோசிஸ் இந்த நோயை பொறுத்த வரைக்கும் வைரஸ் உள்ளே வந்துருச்சுன்னா வெளியில் அனுப்ப முடியாது. அது உடம்புல எந்த பாதிப்பையுமே உண்டு பண்ணாமே உள்ளே இருந்துகிட்டு இருக்கும். அது அடுத்த ஜென்ரேஷனை தான் பாதிக்குமே தவிர அந்த மாட்டை பாதிக்காது. ஸோ கன்று வீச்சு பொறுத்த வரைக்கும் நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கிறது தான் ஒரே வழியை தவிர்த்து இயற்கையாக இதுக்கு வைத்தியம் கிடையாது.
இப்போ நன்றி மேடம். இப்போ காச நோய் அப்படின்றது வருதுங்க இல்லையா, அது எந்த பருவத்தில் வரும், இதுக்கு என்ன மருந்துகள் நம்ம வந்து கொடுக்கணும்?
காச நோய் வந்து இங்கே நம்ம ஊரில் அந்த அளவுக்கு ரெக்கார்ட் பண்ண முடியுமான்றது எனக்கு தெரியல.
ஓகே,
இதுவுமே பார்த்தீங்கன்னா இந்த குளிர்காலம் அந்த மாதிரி டைம்ல தான் வரும், இல்லை வறட்சி ஓவர் வறட்சியாக இருக்கும்போது வரும். எனக்கு தெரிஞ்சு நம்ம ஏரியாவில் காச நோய் வந்து பெருசாக இல்லை இன்ஃபெக்ஷன். மேபி இது வந்து கால் பசு மாடுங்களுக்கு வந்து அதிகமாக வருதுனால நீங்கள் சிம்டம்ஸ் வச்சே கண்டுபிடிச்சிடலாம். அனிமல் தாக்கு பிடிக்காது, காச நோய் வந்துருச்சுன்னா அனிமல் தாக்கு பிடிக்காது. இது டிபின்னு சொல்லுவாங்க. இது ஆரம்ப காலத்துலேயே ஆக்சுவலாக என்னென்னா நீங்கள் இது வந்து கால்நடை வளர்ப்போருக்கு வந்து நம்ம ஒரு பாசிட்டிவ் பாயிண்ட்டாக எடுக்கணும். ஏன்னா ஒரு மாடு ஒரு சின்ன இருமல் இருமுனாலே அவங்க முதல்ல டாக்டர் வந்து பார்த்து இதுக்கு இன்ஜெக்ஷன் பண்ணி சரி பண்ணிடுறாங்க. இது வந்து ஹையர் லெவலுக்கு வந்து எந்த டிபியும் போகிறதில்லை, போனாலும் அந்த அனிமல் அவங்க ப்ராப்பராக டிஸ்போஸ் பண்ணுறாங்க. இதுக்கு தடுப்பு முறைன்னு ஒன்றும் கிடையாது. ஏன்னா ஃபீல்டில் வந்து பார்த்திங்கன்னா ஹியூமன்ஸ்னால் நம்ம இரும்பும் போது கையை வச்சு இரும்புகிறோம், ஏதோ ஒன்று பண்ணி தடுத்துக்கிறோம். இல்லைனா லேபுக்கு போய் லேப் டெக்னிக்ஸ் போய் அனலைஸ் பண்ணி நமக்கு டிபி இருக்குதுன்னு கண்டுபிடிச்சி அதுக்கேற்ற மாதிரி வைத்தியத்தை பண்ணிக்கிறோம். ஆனால் ஃபீல்டில் ஒன்று நல்லா தெரிஞ்ச விவசாயிகள் என்ன பண்ணுவாங்க, இருமல் வந்த உடனே கூட்டிகிட்டு வந்து ட்ரீட்மெண்ட் பார்த்து அதை பேசிக் லெவலே ஸ்டாப் பண்ணிவிடுவாங்க. இல்லை கண்டுக்காமல் விடுற விவசாயிகள் வந்து மாடு இறந்து போகுமே தவிர்த்து அந்த அவரை சுற்றி இருக்கிற மாடுகள் இறக்குமே தவிர இது ரொம்ப ஸ்ப்ரெட் ஆகக்கூடிய அளவுக்கு கண்டேஜியஸ் நோய் கிடையாது.
மேடம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கன்றுக்குட்டி அதை சினை பருவத்தில் வந்து மாடுகள் வந்து படுத்தா வந்து எழுந்துக்க முடியல, இது என்ன குறைபாடு, இதுக்கு என்ன காரணமாக இருக்கும், அதை பற்றி கொஞ்சம்?
இந்த மாடுகள் படுத்தா எழுந்துக்க மாட்டேங்குது சினையாக இருக்கும்போது அப்படிங்கிற பிரச்சனை இப்போ இந்த ரீசெண்டாக ஒரு 2-3 மந்த்ஸாக தான் இப்போ வந்துட்டு இருக்குது. இதுக்கு முன்னாடி அந்த மாதிரி கிடையாது. இது ஏன் பார்த்தீங்கன்னா பேசிக்காக வறட்சி, எங்கேயுமே வந்து தீவனம் கிடைக்கிறதில்ல. இன்னொன்று இந்த பேண்டமிக் இந்த கொரோனா அது இதுன்னு வந்ததுனால மக்களால் கரெக்டான ஃபீடு வந்து கால்நடைகளுக்கு கொடுக்க முடிய மாட்டேங்குது. அவங்க சாப்பிட்றதுக்கான அமௌண்ட்டு பணம் மட்டும்தான் அவங்களுக்கு இருக்குதே தவிர்த்து மாடை கவனிக்கக்கூடிய அளவுக்கு அவங்க எக்கனாமிக்கலாக வெல் செட்டலாக யாருமே இல்லை. ஃபஸ்ட்டு ரீசன் அதுதான், வறட்சி செகண்ட் ரீசன். தேர்டு வந்து பார்த்திங்கன்னா சத்து பற்றாக்குறை. இவங்க இந்த தேவையான அளவு உணவு கொடுக்காதனால மாடு வந்து வீக் ஆகிடுது. அப்போ கண்ணுக்குட்டிக்கும் உணவு தேவை, மாட்டுக்கும் உணவு தேவைன்னும் போது கண்ணுக்குட்டிக்கு எல்லா தேவையான உணவெல்லாம் போகும்போது மாடு வீக்காகி படுக்க ஆரம்பிக்குது. இதுதான் பேசிக் ரீசன். இது வந்து ஒரு சில கால்நடை வளர்ப்பவர்கள் வந்து நல்லா மாடை கவனிச்சிக்கிறாங்க, அவங்களுக்கு இந்த பிரச்சனை வரதில்லை. ஒரு சிலர் என்ன பண்ணாங்க, மேய்ச்சலுக்கு மட்டும் அனுப்புவாங்க, வீட்டுக்கு வந்த அரிசி கஞ்சி கூழ் இந்த மாதிரி வச்சு அதை வச்சு மட்டும் மெயின்டைன் பண்ணுவாங்க. இந்த மாதிரி மாடுகளுக்கு வந்து அதிகமான இந்த மாடு படுக்கக்கூடிய இந்த சிச்சுவேஷன் வரும், நியூட்ரிஷன் டிஃபிஷியன்சின்னு சொல்கிறாங்க. இது வராமல் இருக்கணும்னா ஃபஸ்ட்டு நல்ல உணவு கொடுக்கணும். ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, புண்ணாக்கு கொடுக்க மாட்டாங்க, சினையாக இருக்குது கண்டுபிடி வளர்ந்துடும் அப்படின்னு புண்ணாக்கு கொடுக்க மாட்டாங்க. கரெக்டு, அது வந்து ஒரு 6-7 மாதம் வரைக்கும் தான் கொடுக்கக்கூடாது. 7 மாதத்துக்கு அப்புறம் புண்ணாக்கு கொடுக்கணும். கொடுத்தீங்கன்னா தான் கண்ணுக்குட்டி நல்லா வளரும். 7 மாதம் வரைக்கும் கொடுக்க தேவையில்லை, மாட்டு உடம்புலேருந்தே அதை எடுத்துக்கும். 7 மாதத்துக்கு அப்புறம் வந்து புண்ணாக்கு கொடுத்தீங்கன்னா தான் அதுக்கப்புறம் பாலும் நல்லா கறக்கும், கண்ணுக்குட்டியும் நல்ல ஊட்டமாக இருக்கும். இல்லைன்னா கண்ணுக்குட்டி வீக்காக பிறக்கும், செகண்டு பால் கம்மியாக கொடுக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த ஃபுட்டு வந்து நீங்கள் ப்ராப்பராக நல்ல பேலன்ஸ்டு டயட்டாக கொடுத்தோம் அப்படின்னா எந்த பிரச்சனையும் இருக்காது. பேலன்ஸ்டு டயட் அப்படின்னா சரி வகித உணவுன்னு சொல்லுவாங்க. பசுந்தீவனம் கொடுக்கணும், வைக்கோல் கொடுக்கணும், பொட்டு புண்ணாக்கு தவிடு எல்லாமே கொடுக்கணும். நீங்கள் புண்ணாக்கு வந்து 6-7 மந்த்ஸுக்கு அப்புறம் ரைஸ் பண்ண ஆரம்பிக்கணும். இந்த மாதிரி கரெக்டாக உணவு கொடுத்தோம்னாலே இந்த பிரச்சனை வராது. அப்படி இன்கேஸ் படுக்குது சத்து இல்லை அப்படின்னா உடனே டாக்டர் அணுகணும். 2 நாள் கழிச்சு மாடு எழுந்திருப்போம், பார்த்துக்கலாம். 2 நாள் கழிச்சு பண்ணும்போது என்ன ஆகும்னா மாடு படுத்த பிறகு அதோட நரம்பெல்லாம் வீக் ஆகிடும். இப்போ நம்ம மனுஷங்க வந்து ஒரு 1 ஹவர் உட்காந்து எழுந்தோம்னாலே நம்மளோட காலெல்லாம் வந்து வறட்சி போய்ட்டு நிற்க முடியாது. மாடுன்றும்போது அது ரொம்ப வீக்கான நரம்புகள் கொண்டது. ஒரு நாள் ஃபுல்லாக படுத்திருக்கு அப்படின்போது அந்த நரம்பே செயலிழந்து போயிடும். ஸோ மறுபடியும் அதை எழுந்து நிற்க வைக்கிறதுங்கிறது ரொம்ப கடினமான காரியமாகிடும் மருத்துவருக்கு. ஸோ அப்புறம் மருத்துவரை நம்ம குறை சொல்ல முடியாது. 2 டேஸ் 3 டேஸ் ஆகிடுச்சு அப்படின்னும் போது அது நம்ம கையில் கிடையாது, அதுக்கப்புறம் கடவுளுடைய செயல் தான் சொல்லிட்டு ட்ரீட்மெண்ட் பண்ண வேண்டியது தான். ஒரு சில மாடு எழுந்துக்கும், ஒரு சில மாடு எழுந்து காமியும் போயிடும். அதனால ஒரு படுத்துது அப்படின்னா அந்த நாளே போய் டாக்டரை அணுகி அதுக்கு தேவையான வைத்தியங்களை நம்ம செய்ய ஆரம்பிச்சோம்.
நன்றி மேடம். இப்போ வந்து இயற்கை முறையில் ஏதாவது மருந்துகள் இருக்கா? இப்போ படுத்துச்சுன்னா வந்து இப்போ இயற்கை முறையில் விவசாயிங்க அங்கங்கே இருக்கிற மருந்துகளை வந்து பயன்படுத்தி இதை குணப்படுத்துறதுக்கு ஆசைப்படுவாங்க, அப்போ அந்த டைமில் என்ன மாதிரி மருந்துகளை இது வந்து யூஸ் பண்ணலாம்?
இயற்கை முறையில் பார்த்தீங்கன்னா ரத்தம் உற்பத்தி கம்மியாக இருக்கும்போது இந்த மாடுகள் படுக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு காரணம் இருக்கலாம். அந்த ரத்தம் உற்பத்தியும் போது அயன் சொல்லுவாங்க, அயன் சப்ளிமெண்ட்ஸ் வந்து முருங்கைக்கீரை, கருவேப்பிலை இந்த மாதிரி திங்ஸில் இலைகளில் இருக்குது. இதை வந்து டெய்லியும் ஒரு கைப்பிடி அளவு கொடுக்கலாம். நீங்கள் நம்ம நார்மலாக சினையாக இருக்கும்போதே இதை கொடுத்துட்டு வரலாம். ஒன்று ரத்தம் குறையாமல் பார்த்துக்கும், இது அயன் டிஃபிஷியன்சி இல்லாமல் பார்த்துக்கும். ரெண்டாவது கால்சியம் டிஃபிஷியன்சி இருக்கக்கூடாது மாட்டுகளுக்கு, அப்போ வந்து தாது உப்புகள் கிடைக்கும். நீங்கள் நம்ம ஹாஸ்பிட்டல்லையும் கிடைக்கும் தாது உப்புகள். தாது உப்புங்கிறது தீவனம் மாதிரி தான், அது வாங்கிட்டு வந்து தீவனத்துலேயும் நீங்கள் டெய்லி ஒரு கையளவு ஒரு 25 கிராம் 30 கிராம் வந்து தீவனம் போடும்போதே கொடுத்துட்டு வந்தீங்கனாலும் மாடு படுக்காது. படுத்துருச்சு அப்படின்னும்போது அந்த டைமில் ஃபீடாக கொடுக்க வேண்டியது வந்து சோத்து கத்தாழை கொடுக்கலாம், ஒரு 3 மடல் கொடுத்துட்டு வரலாம். முருங்கைக்கீரை கொடுக்கலாம், கருவேப்பிலை கொடுக்கலாம். படுக்கிறதுக்கு முன்னாடி இதை டெய்லியும் ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கனாலே படுக்கிறது கொஞ்சம் வாய்ப்பு கம்மியாக இருக்கும்.